بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد، فقد قال الله تبارك وتعالى بعد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ولله على الناس حج البيت من استطاع إليه سبيلا، صدق الله العلي العظيم. கண்ணியத்துக்குரிய சங்கையான நேயர்களே, பெரியார்களே, சகோதரர்களே, மின்ஹாஜுல் முஸ்லிமீன் என்று சொல்லக்கூடிய தொடரின் ஊடாக உங்கள் அனைவர்களையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அல்ஹம்துலில்லாஹ், ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் இதே அலைவரிசைகளில் இதே நேரத்தில் இன்ஷா அல்லாஹ் இந்த நிகழ்ச்சி தொடரும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அதற்குரிய சந்தர்ப்பத்தையும் பாக்கியங்களையும் இஹ்லாஸையும் இஸ்திகாமத்தையும் நம் அனைவருக்கும் தந்தருவானாக என்று சொல்லக்கூடிய பிரார்த்தனையுடன் இந்த நிகழ்ச்சிக்கு அனுசரணை வணங்கக்கூடிய அனுசரணையாளர்களை ஞாபகப்படுத்தியதுடன் இதை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய என்னுடைய இலங்கை ஒளிபரப்பு கூட்டத்தாபனத்தில் முஸ்லீம் சேவையின் பணிப்பாளர் உட்பட அனைத்து சகோதரர்களுக்கும் நன்றி தெரிவித்தவனாக நிகழ்ச்சிக்கு நேரடியாக வர விரும்புகிறேன், ஆசைப்படுகிறேன். இந்த நிகழ்ச்சியினுடைய பின்னணி என்னவென்று சொன்னால், இது நம்முடைய ரௌதத்துல் குர்ஆன் உடைய நிகழ்ச்சியை போன்று இல்லாமல் சந்தர்ப்பத்துக்கும் தேவைக்கும் ஏற்ப இருக்கக்கூடிய தலையங்கங்களை எடுத்து பேசுவது பொருத்தமாக இருக்கும் என்று சொல்லி பலரிடம் அபிப்பிராயத்துக்கு இணங்க இந்த நிகழ்ச்சியை அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியாக, இது ஹஜ்ஜுடைய மாதமாக இருப்பதின் காரணமாக ஹஜ்ஜை பற்றியும் அதற்கு அடுத்து வரக்கூடிய என்னென்ன விடயங்களை சமூகத்திலே மக்கள் நம்முடைய இலங்கை நாட்டிலே வாழக்கூடிய மக்கள் முஸ்லீம்கள் மனிதர்கள் எதிர்நோக்கிக் கொண்டிருக்கிறார்களோ அவற்றை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறது என்று சொல்லக்கூடிய தலையங்கங்களில் இந்த நிகழ்ச்சியை ஆக்கிக்கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அப்படிப்பட்ட ஒன்றையாக இருக்கும் என்றிருந்தால் இந்த சந்தர்ப்பத்தில் ஹஜ்ஜை பற்றி பேசுவதை விடவும் ஹஜ்ஜுக்காக வேண்டி புறப்பட்டு போகக்கூடிய ஹஜ்ஜுடைய பயணத்துக்கு நீயத்து வைத்திருக்கக்கூடிய எங்களுடைய கண்ணியமான சங்கைக்குரிய ஹாஜிகள் ஹாஜாக்கள் அவர்களுடைய பயணத்தில் கடைபிடிக்க வேண்டிய சில முக்கியமான குறிப்புகளையும் சில முக்கியமான விடயங்களையும் இந்த இடத்தில் ஞாபகப்படுத்திக் கொள்வது பொருத்தமானதாக இருக்கும் என்று நினைத்து அப்படிப்பட்ட சில விடயங்களை ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கிறேன். ஆரம்பமாக ரமலானுடைய முடிவுக்கு பின்னாலிருந்தே எல்லா இடங்களிலும் வானொலி அலைவரிசைகளின் ஊடாகவும் மிம்பர் மேடைகளின் மூலமாகவும் பத்திரிகைகளின் மூலமாகவும் ஹஜ்ஜுடைய கடமையினுடைய யதார்த்தத்தை பற்றியும் ஹஜ் என்று சொல்லக்கூடியது உலகளாவிய முஸ்லீம்களுடைய ஐக்கியத்தையும் ஒற்றுமையையும் கருத்து அதாவது அனைத்து வகையான கருத்து வேறுபாடுகளையும் நிற மொழி வாழக்கூடிய பிரதேசம் பிரதேசவாதத்தினுடைய அத்தனை அம்சங்களையும் விட்டுவிட்டு நாம் ஒரே கலிமா சொன்னவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லக்கூடிய ஒரு கொடியின் கீழ் நாங்கள் ஒன்று திரண்டிருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய ஒன்றைத்தான் அங்கே இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் மொழிந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு ஹஜ்ஜுடைய கடமையை நோக்கித்தான் நாங்கள் புறப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனுடைய பல ஆயத்துகளின் மூலமாக ஹஜ்ஜுடைய கடமையை எங்களுக்கு வலியுறுத்தியிருக்கிறான். இதே போல குர்ஆனுடைய பல திருவசனங்களில் ஹஜ்ஜை பற்றியும் ஹஜ்ஜுடைய ஷிஆர்களை பற்றியும் ஹஜ்ஜிலே இருக்கக்கூடிய சஃபாவை பற்றி மர்வாவை பற்றி மகாமே இப்ராஹிமை பற்றி அரஃபாவை பற்றி முஸ்தலிஃபாவை பற்றி முஸ்தலிஃபாவில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் ஹராமை பற்றி இப்படியாக குர்ஆன் பல வகையான கட்டங்களில் பல வகையான அம்சங்களை எங்களுக்கு சொல்லித் தந்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் ஹஜ்ஜுக்கு போகக்கூடியவர்கள் ஹஜ்ஜுடைய கடமைக்காகவே கடமையை நிறைவேற்ற ஆயத்தமாக இருக்கக்கூடிய என்னுடைய கண்ணியத்துக்குரிய ஹாஜிகள் ஹாஜாக்கள் வஃதுல்லாஹ் அல்லாஹுவை சந்திப்பதற்காக வேண்டி எங்கள் சார்பாக இந்த நாட்டு மக்களின் சார்பாக சுமார் 3500 ஹாஜிகள் இந்த நாட்டினுடைய பிரதிநிதிகளாக எங்களுடைய கோரிக்கைகளையும் எங்களுடைய தேவைகளையும் இந்த நாட்டிலே வாழக்கூடிய மனித கோடிகளுடைய பிரச்சனைகளையும் முன்வைப்பதற்காக வேண்டி ஒரு டெலிகேஷனாக ஒரு வஃதாக ஒரு பிரதிநிதி கூட்டமாக இங்கிருந்து புறப்பட்டு சென்று அல்லாஹுடைய வீட்டை தரிசித்து அல்லாஹுடைய வீட்டை வலம் வந்து சஃபா மர்வா என்று சொல்லக்கூடிய அல்லாஹுடைய சின்னங்கள் இன்ன சஃபா வல் மர்வத மின் ஷாஇரில்லாஹ். சஃபா மர்வா என்று சொல்லக்கூடியது வெறுமனே ரெண்டு மலைகள் அல்ல, அது அல்லாஹுடைய சின்னங்களாக இருக்கிறது, அல்லாஹுடைய ஷியார்களாக இருக்கிறது. அங்கே போய் எங்களுடைய பிரச்சனைகளையும் எங்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்வதற்காக வேண்டியும் வஃதுல்லாவாக போகக்கூடியவர்கள் தான் ஹாஜிகள் என்று சொல்லியும் லுயூஃபுர் ரஹ்மான் அல்லாஹுடைய விருந்தாளிகளாக அல்லாஹுடைய வீட்டை நோக்கி போகக்கூடியவர்கள். எங்களுடைய வீட்டுக்கு வந்த விருந்தாளி எப்படிப்பட்ட ஒரு விருந்தாளியாக இருந்தாலும் அந்த விருந்தாளியை கவனிப்பது, அவருக்கு உபசாரம் செய்வது, அவரை சங்கைப்படுத்துவது எங்களுடைய கடமையாக இருப்பது போன்று அல்லாஹுடைய வீட்டை நாடி போகக்கூடிய அல்லாஹுடைய விருந்தாளிகளாக போகக்கூடிய இந்த வஃதுல்லாவை இந்த லுயூஃபுர் ரஹ்மானை அல்லாஹ் எப்படி கண்ணியப்படுத்துவான்? அல்லாஹுடைய கண்ணியத்தில் ஒன்றுதான், அவர்கள் திரும்பி வரும் பொழுது பாவமே இல்லாத பாக்கியவான்களாக அன்று பிறந்த பாலகனை போன்று எந்த விதமான பாவமும் அற்றவர்களாக அவர்கள் நாடு திரும்பி வருவார்கள், ஹஜ்ஜை விட்டு வெளியாகுவார்கள் என்று சொல்லக்கூடிய சுபச்செய்திகள் எல்லாம் எங்களுக்கு தெரிந்திருக்கக்கூடிய ஒரு பழைய விடயமாக இருந்தாலும் கூட அந்த விடயங்களை ஞாபகப்படுத்திக் கொண்டு கண்ணியத்துக்குரிய ஹாஜாக்களே, கண்ணியத்துக்குரிய ஹாஜிமார்களே, நீங்கள் ஹஜ்ஜுக்கு புறப்படக்கூடிய சந்தர்ப்பத்தில் நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒரு சில குறிப்புகளை மாத்திரம் இந்த குறுகிய நேரத்தில் உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்ள நாடுகிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இவைகளை கொண்டு அமல் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை நம் அனைவருக்கும் தந்தருவானாக. அதிலே முதலாவதாக கடைபிடிக்க வேண்டிய அம்சம் இஹ்லாஸ் என்று சொல்லக்கூடிய மன தூய்மையை கடைபிடித்துக் கொள்ளுங்கள். வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ முக்லிஸீன். உலகத்தில் எந்த ஒரு அமலை செய்வதாக இருந்தாலும் அதற்கு இஹ்லாஸ் என்று சொல்லக்கூடிய ஒன்று தேவை. எப்பொழுது இஹ்லாஸ் இல்லாமல் போய்விடுமோ எங்களுடைய தல்பியாவல்ல, நாங்கள் வீட்டை விட்டு வெளியாகக்கூடிய இந்த பயணமே எங்களுடைய கேடான எங்களுடைய சாபத்துக்குரிய எங்களுடைய பாவத்துக்குரிய ஒரு அமலாக இதாகிவிடும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அன்பான தாய்மார்களே, எந்த ஒரு கர்மமாக இருந்தாலும் சரி அல்லாவுக்காக வேண்டி செய்யக்கூடிய பழக்க வழக்கத்தை நாம் எப்பொழுதுமே உருவாக்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனில் மிக தெளிவாக இஹ்லாஸை பற்றி எந்த ஒரு அமலையும் அல்லாவுக்காக வேண்டி மாத்திரம்தான் செய்ய வேண்டும், அதிலே 99% அல்லாவுக்காக வேண்டியும் 1% இன்னும் ஒருவருக்காக வேண்டியும் வேறொரு துனியாவுடைய லாபத்துக்காக வேண்டி அல்லது வேற ஒன்றுக்காக வேண்டி நாங்கள் அதை செய்திருப்போம் என்றிருந்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த அமலை ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள மாட்டான், ஒப்புக்கொள்ள மாட்டான். அல்லாஹ் ஷிர்கை விட்டும் தேவையற்றவன். அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் இபாதத்து செய்வதாக இருந்தால் எனக்காக வேண்டித்தான் செய்ய வேண்டும், அந்த இபாதத்து வேறு யாருக்கும் இருக்கக்கூடாது. அறுக்கக்கூடிய பிராணியாக இருக்கலாம், லையனால் அல்லாஹு லுஹுமுஹா வலா திமாஉஹா வலாக்கின் யனாலுஹு தக்வா மின்கும். அல்லாஹ் மிக தெளிவாக சொல்லுகிறான், நீங்கள் அறுத்து பலியிடக்கூடிய அந்த ஆடே மாடே ஒட்டகத்தினுடைய இரத்தத்தை விட்டும் நான் தேவையற்றவன், அதனுடைய மாமிசத்தை விட்டும் நான் தேவையற்றவன், அதனுடைய அனைத்து உறுப்புகளை விட்டும் நான் தேவையற்றவன். ஆனாலும் அறுத்து பலியிடக்கூடிய சந்தர்ப்பத்தில் உங்களுடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய தக்வாவை இஹ்லாஸை தான் நான் வேண்டி நிற்கிறேன். இன்னமல்ல அமாலு பின்னியாத் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா முனவ்வராவை சேர்ந்ததற்கு பிறகு அங்கே இருந்த மக்களை ஒன்று திரட்டி ஒன்று கூட்டி அனைவருக்கும் செய்த முதலாவது நசீஹத், முதலாவது புத்திமதி, முதலாவது ஒரு அறிவூட்டல் என்னவென்று சொன்னால், உங்களுடைய இஹ்லாஸை நீங்கள் புதுப்பித்துக் கொள்ளுங்கள். இன்னமல் அஅமாலு பின்னியாத். மக்காவை விட்டுவிட்டு பரிஷ்டமான பூமியை விட்டுவிட்டு தீனுக்காக வேண்டி இஸ்லாத்துக்காக வேண்டி நபியுடன் சேர்ந்து மதீனா முனவ்வராவுக்கு வந்து விட்டீர்கள். உங்களுடைய திருநாமங்கள் அனைத்தும் முஹாஜிரீன் என்று சொல்லக்கூடிய பட்டியலில் எழுதப்பட்டு விட்டது. ஆனாலும் கூட உங்களுக்கு இஹ்லாஸ் என்று சொல்லக்கூடிய ஒன்று தேவை. இன்னமல் அஅமாலு பின்னியாத். அமல்கள் அனைத்தும் நீயத்தை மையமாக வைத்துத்தான் அதற்கு கூலி வழங்கப்படும். ومن كان انما الاعمال بالنيات وانما لكل امرئ ما نوى ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் எதை நீயத்து வைத்தானோ அது தான் அவனுக்கு கிடைக்கும். நான் ஹாஜி என்று சொல்லி என்னுடைய பெயர் அழைக்கப்பட வேண்டும், ஹாஜியார் என்று சொல்லி என்னை மக்கள் கூப்பிட வேண்டும். அனைவரும் ஹஜ் செய்து விட்டார்கள், நான் இன்னும் செய்யவில்லையே, எனக்கு வெக்கமாக இருக்கிறது என்பதற்காக வேண்டியோ, அல்லது ஏதோ தானோ போய்விட்டு வருவோமே என்பதற்காக வேண்டியோ ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டாம். ஃபல்யஅபுது ரப்ப ஹாதல் பைத், இந்த ரப்புடைய, இந்த வீட்டுடைய ரப்பை, இந்த காபா ஆலயத்துடைய ரப்பை வணங்குவதற்காக வேண்டி, தரிசிப்பதற்காக வேண்டி, அவனுடைய அன்பையும் அவனுடைய பொருத்தத்தையும் பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய வீட்டை நாடி சொல்லுகிறேன். அல்லாஹ்வுக்காக வேண்டித்தான் ஹஜ் செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய விடயத்தை குர்ஆன் மிக தெளிவாக எங்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறது. எனவே ஒவ்வொரு மனிதனும் எந்த ஒரு அமலை செய்வதாக இருந்தாலும், குறிப்பாக இது ஹஜ்ஜுடைய காலமாக இருப்பதின் காரணமாக, ஹாஜிகளும் ஹாஜாக்களும் தன்னுடைய நீயத்தை, தன்னுடைய இஹ்லாஸை, தன்னுடைய எண்ணத்தை சீராக்கிக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுக்காக வேண்டித்தான் இந்த ஹஜ்ஜை நாங்கள் நிறைவேற்றப் போகிறோம் என்று சொல்லக்கூடிய விடயம். இரண்டாவது அம்சம், குறிப்பாக சொல்வதாக இருந்தால் இரண்டாவது அம்சம், இந்த கடமையை நாங்கள் நிறைவேற்றப் போகிறோமோ அந்த கடமை சார்ந்த, அந்த கடமையுடன் சம்பந்தப்பட்ட அறிவு எங்களுக்கு தேவை. அறிவில்லாமல் எந்த ஒரு வணக்கத்தையும் மூட நம்பிக்கைகளுடன் இஸ்லாம் செய்வதை மறுத்திருக்கிறது, இஸ்லாம் தடுத்திருக்கிறது. ஜாஹிலியா காலத்திலே மக்கள் சிலை வணக்கம் செய்தார்கள், சொன்னார்கள் இதை செய்ய வேண்டாம் என்பதாக. அந்த மக்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களை தடுத்தார்கள், இதை நீங்கள் செய்யக்கூடாது, செய்ய வேண்டாம் என்பதாக. அவர்கள் சொன்னார்கள், இன்னா வஜதனா ஆபாஅனா கதாலிக யஃஅலூன், எங்களுடைய முன்னோர்களை நாங்கள் பெற்றுக்கொண்டோம், அவர்கள் இப்படித்தான் செய்தார்கள். இஸ்லாம் என்று சொல்லக்கூடியது முன்னோர்கள் செய்தார்கள் என்பதற்காக வந்து செய்வதல்ல. குர்ஆனில் என்ன இருக்கிறது, சுன்னாவில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, எங்களுடைய சஹாபாக்கள் நபிமார்கள் எதை செய்தார்கள், சஹாபாக்களும் நபிமார்களும் செய்தது குர்ஆன் ஹதீஸில் இருக்கக்கூடியதை தான் நிச்சயமாக செய்திருப்பார்கள். அவைகளை நாங்கள் துல்லியமாக படுத்து புரக்கி எங்களுக்கு வடித்து தரப்பட்டதுதான் ஃபிக்ஹ் என்று சொல்லக்கூடியது. இந்த ஃபிக்ஹ், ஹஜ்ஜுடன் சம்பந்தப்பட்ட ஃபிக்ஹை நாங்கள் அறிந்து விளங்கி வைத்திருக்க வேண்டும். ஹஜ்ஜுக்கு முன்னால் என்ன சட்டம் இருக்கிறது, ஹஜ்ஜுக்கு போய் ஹஜ்ஜுடைய கடமையை, காரியங்களை, கருமத்தை நிறைவேற்றக்கூடிய கட்டத்தில் நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஹஜ்ஜுக்கு பிறகு எனக்கு என்ன சட்டம் இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ், இந்த மூணு தலையங்கங்களிலும் ஒவ்வொரு ஹாஜியும் போதிய அளவு அறிவை அவர் தன்வசம் வைத்துக் கொண்டிருக்க வேண்டும். நான் ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றப் போகிறேன், தவாபு செய்யப் போகிறேன், சாய் செய்யப் போகிறேன், அங்கே போய் குர்ஆனுடைய திலாவத்து செய்யப் போகிறேன், அங்கே போய் நான் இப்படிப்பட்ட கர்மங்களை, நல்ல கர்மங்களில் விடப் போகிறேன், இதை பற்றி ஃபிக்ஹ் என்ன சொல்லி இருக்கிறது, சட்டம் என்ன சொல்லி இருக்கிறது, மார்க்கத்துடைய தீர்ப்பு என்ன சொல்லி இருக்கிறது. ஹஜ்ஜுடைய கடமைக்காக வேண்டி நியத்து வைத்து விட்டால் ஹலாலாக்கப்பட்டிருக்கக்கூடிய எத்தனை விடயங்கள் ஹராமாகிவிடும். உதாரணமாக வைத்துக் கொள்ளுங்கள், நிகாஹ் என்று சொல்லக்கூடியது ஹலால், திருமணம் முடிப்பது ஹலால், திருமணம் முடிப்பதை இஸ்லாம் வலவேற்றிருக்கிறது. ஆனால் எப்பொழுது ஹஜ்ஜுக்காக வேண்டி ஹராம் கட்டி விடுவோமோ நிகாஹ் என்பதை பற்றி பேசுவதையே இஸ்லாம் ஹராமாக்கி இருக்கிறது. குடும்ப வாழ்க்கையை இஸ்லாம் ஹராமாக்கி இருக்கிறது. அந்த குறிப்பிட்ட ஹராத்துடைய காலத்தில் குடும்ப உறவுகள் ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. சுப்ஹானல்லாஹ், அன்புக்குரிய சகோதரர்களே, அன்பான பெரியார்களே, அன்பான தாய்மார்களே, எந்த கடமையை நாங்கள் செய்ய போகிறோமோ அந்த கடமை சார்ந்த இஸ்லாமிய அறிவை, இஸ்லாத்தினுடைய குர்ஆனுடைய சுன்னாவுடைய அறிவை நாங்கள் விளங்கி வைத்திருப்பது மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கிறது. இல்மு இல்லாமல் எந்த ஒரு அமலையும் செய்ய முடியாது. அறிவு இல்லாமல் எந்த ஒரு அறிவையும், எந்த ஒரு அமலையும் மூட நம்பிக்கைகளுடன் செய்வதற்கு பெயர் இஸ்லாம் அல்ல. இஸ்லாம் அதை வன்மையாக கண்டித்திருக்கிறது. எனவே இல்மை, அறிவு தேடுவதை அல்லாஹுக்காக வேண்டி, உபூதியத்தை நாங்கள் சரிவர நிறைவேற்றுவதற்கு அதற்குரிய அறிவு எங்களுக்கு தேவை என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் ஞாபகப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன். மூணாவது, ஹஜ்ஜுக்கு போகக்கூடியவர்கள் செய்ய வேண்டிய மூணாவது மிக முக்கியமான அம்சம் என்னவென்று சொன்னால், எந்த ஹஜ்ஜுடைய கடமையை நாங்கள் நிறைவேற்றப் போகிறோமோ அந்த ஹஜ்ஜுக்காக வேண்டி செலவழிக்கக்கூடிய பணம் ஹலாலாக இருக்க வேண்டும். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, வட்டியினுடைய யுகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், வட்டியினுடைய யுகத்திலே நாங்கள் பிறந்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய பணம், எங்களுடைய வர்த்தக நடவடிக்கைகள், எங்களுடைய அத்துணை பொருளாதார சம்பந்தப்பட்ட அத்துணை விடயங்களும் குறைந்தபட்சம் வட்டியினுடைய வட்டியினுடைய தூசி கூட படாமல் இல்லை என்று சொல்லி இல்லை என்று யாராலும் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ஒரு முசீபத்தான ஒரு பாவமான யுகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். முடியுமான அளவு பத்தகுல்லாஹ மஸ்தத்தாத்தும், முடியுமான அளவு ஒவ்வொருவரும் தன்னுடைய பணத்தை ஹலாலாக்கிக் கொள்ள முயற்சிக்க வேண்டும், தன்னுடைய பணத்தை ஹலாலாக்கிக் கொள்ள முயற்சிக்க வேண்டும். கடன் கொடுக்க வேண்டியவர்கள் கடனை கொடுத்து விடுங்கள் தயவு செய்து. யாருக்கும் தொப்பி போட்டு விட்டு யாரையும் கஷ்டத்தில் ஆழ்த்தி விட்டு ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்ற யாருமே எச்சரிக்க வேண்டாம். உங்களுக்கு ஹஜ்ஜி கடமை இல்லை, அப்படிப்பட்ட ஹஜ்ஜை அல்லாஹ் உங்களுக்கு வாஜிபாக்கவும் இல்லை. கடன் கொடுக்க வேண்டுமா, அந்த கடனை கொடுத்து விடுங்கள். அனந்தர சொத்து வாப்பட சொத்துக்கள் இருக்கிறதே, நாங்க இந்த சொத்துக்களை இன்னும் இதுவரைக்கும் பிரித்துக் கொள்ள இல்லை, சொத்துக்களை பிரித்துக் கொள்ளுங்கள். நானா ஹஜ்ஜிக்கு போக போகிறார், வாப்பட சொத்து அவருடைய கையில் இருக்கிறது, தங்கச்சி கிண்ணம் கொடுக்கல, தாத்த கிண்ணம் கொடுக்கல, அனந்தர சொத்து சம்பந்தமாக இந்த முஸ்லிம் உம்மா மிகவும் ஆழமாக விளங்கிக் கொள்ள வேண்டும். நரகத்தில் நிரந்தரமாக இருக்க வேண்டிய பாவங்களில் ஒன்றாகத்தான் அனந்தர சொத்தில் செய்யக்கூடிய துரோகத்தை இஸ்லாம் பார்த்திருக்கிறது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அன்பான பெரியார்களே, எங்களுடைய பணம் ஹலாலாக இருக்க வேண்டும். அதிலே ஹராம் ஏமாற்றி சம்பாதித்த பணம், லஞ்சம் வாங்கி சம்பாதித்த பணம், வட்டி வாங்கி சம்பாதித்த பணம், வட்டியின் ஊடாக முதலீடு செய்து சம்பாதித்த பணம், அல்லது அளவை நிறுவையில் திரைக்குறைச்சல் செய்துவிட்டு சம்பாதித்த பணம். அளவை நிறுவை என்று சொல்லும் பொழுது, நான் ஒரு பாடசாலையில் கல்வி கற்பிக்கிறேன், பாடசாலையில் ஆசானாக இருக்கிறேன், அல்லது ஒரு அரசாங்க உத்தியோகம் செய்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய அளவை நிறுவ எப்படி இருக்கும் என்று சொன்னால், என்னுடைய நேரம் அளக்கப்பட்டிருக்கிறது. 8 மணிக்கு பாடசாலைக்கு வர வேண்டும், 2:30 மணிக்கு தான் உங்களுடைய பாடசாலை உங்களுக்கு விடப்படும், பாடசாலையிலிருந்து உங்களுக்கு போகலாம். நேரம் மட்டுமல்ல, அங்கு உங்களுக்கு ஒரு சிலபஸும் தரப்பட்டிருக்கிறது. பாடசாலையிலே கல்வி கற்பிக்கக்கூடிய ஒரு ஆசானை பொறுத்தவரையில் அவர் 2 விடயங்கள் அவருடைய கண்ணில் எப்பொழுதும் இருக்க வேண்டும். அளவை நிறுவையில் குறை செய்து சம்பாதிக்கக்கூடிய பணம் ஹராமாக இருக்கும். அளவை நிறுவை என்று சொல்லும் பொழுது, என்னுடைய பாடசாலையில் தராசி அங்கே இல்லை, ஆனால் உங்களுடைய பாடசாலையில் நீங்கள் எழுதியிருக்கக்கூடிய கான்ட்ராக்ட், அதாவது அந்த எக்ரிமெண்ட்ல இருக்கிறது, 8:30 மணிக்கு பாடசாலைக்கு வந்து 2 மணிக்கு தான் பாடசாலையை விட்டு வெளியே போவேன், இதற்கு இடையில் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வருடத்துக்குரிய சிலபஸை நான் பூர்த்தி செய்வேன் என்று சொல்லக்கூடிய ஒரு எக்ரிமெண்ட் அங்கு சைன் பண்ணப்பட்டிருக்கிறது. அந்த 2 விடயத்தையும் நிறைவேற்றினால் தான் எனக்கு வாங்கக்கூடிய அந்த ஊதியம் ஹலாலானதாக இருக்கும். அந்த ஊதியத்தை கொண்டு எனக்கு ஹஜ்ஜும் செய்யலாம், அந்த ஊதியத்தை கொண்டு என்னுடைய குடும்பத்தை வாழவும் வைக்கலாம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, வைலுல்லில் முத்தஃபிஃபீன், அளவை நிறுவையில் குறை செய்யக்கூடிய மக்களுக்கு நரகம் இருக்கிறது என்பதையும் குர்ஆன் சுட்டிக்காட்டியிருக்கிறது. இன்னும் ஒன்றையும் ஞாபகப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன். குறிப்பாக ஹஜ்ஜுடைய காலங்களில் நாம் கண்ட ஒரு மிக பாவமான ஒரு கர்மம், அந்த கர்மத்தை இந்த இடத்தில் ஞாபகப்படுத்திக் கொள்வதை நான் கடமை என்பதாக எனக்கு நான் நினைத்துக் கொள்கிறேன். அதுதான் ஹஜ்ஜிக்கு போகக்கூடியவர்கள், குறிப்பாக இஸ்லாம் எங்களுக்கு மிகவும் அழகான வழிகாட்டி இருக்கிறது. ஆண்களுக்கென்று சொல்லி ஒரு முறையையும், பெண்களுக்கென்று சொல்லி ஒரு முறையையும் இஸ்லாம் காண்பித்து தந்திருக்கிறது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அன்பான பெரியார்களே, ஹஜ்ஜிக்கு போகக்கூடிய ஹாஜாக்களும் ஹாஜிகளும் ஹஜ்ஜில் மட்டுமல்ல, இன்றையிலிருந்தே ஒரு விடயத்திற்கு முடிவு செய்து கட்டிக்கொள்ளுங்கள். பெரும் பாவங்களில் ஒன்றாகத்தான் இருக்கிறது ஆண் பெண் கலப்பிடம். ஆண் பெண் கலப்பிடம், இஸ்லாம் இதை பற்றி மிகவும் ஆழமாக கதைத்திருக்கிறது. குர்ஆன் இதை பற்றி மிகவும் விரிவாக சொல்லி தந்திருக்கிறது. ஹஜ்ஜுடைய பழக்க வழக்கங்களை பார்க்கும் பொழுது, ஹஜ்ஜிக்காக வேண்டி போகக்கூடிய ஹாஜிகளையும் ஹஜ்ஜிக்காக வேண்டி போகக்கூடிய ஹாஜாக்களையும் நாங்கள் பார்க்கும் பொழுது, இந்த விடயத்தில் அரேபியர்களை போன்று நடந்து கொள்கிறார்கள், அவர்கள் குடிக்க போய் சேத்தை பூசிக்கொண்டு வந்த மக்களாக ஆகிவிட்டார்களோ என்று சொல்லி நினைக்கக்கூடிய அளவுக்கு இந்த பாவத்தில் மனிதர் உலக நாடை பொறுத்தவரையிலே இப்படித்தான் இருக்கிறது. ஆனால் குர்ஆன் சொல்லித்தந்த மிகவும் முக்கியமான ஒரு அம்சம் இது என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் ஞாபகப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன். அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, அன்பான ஹாஜிகளே, அன்பான ஹாஜாக்களே, மிகவும் பணிவாக சொல்லிக் கொள்கிறேன், ஹஜ்ஜுடைய காலத்தில் மட்டுமல்ல, ஹஜ்ஜுடைய காலத்தை இந்த அமலை மையமாக வைத்து இதற்கு பிறகு மஹரம் இல்லாத எந்த ஒரு ஆணுடனும் கதைப்பதோ, உறவாடுவதோ, பேசுவதோ, பரிகாசம் செய்வதோ எனக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கிறது, அதை விட்டும் நான் என்னை பாதுகாத்துக் கொண்டு விட்டேன் என்ற நீயத்துடன் உங்களுடைய ஹராத்தை நீங்கள் அணிய பாருங்கள். அப்படிப்பட்ட நீயத்து சரியானதாக இருக்கும் என்றிருந்தால் அந்த நீயத்துக்கு பிறகு உமைய தவக்கல் அல்லாஹ், யார் அல்லாவின் மீது தவக்கல் வைப்பார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அமலுக்குரிய தௌஃபீக்கும் செய்வான். அந்த நீயத்துடன் அந்த தவக்கலுடன் இஹ்ராத்தை கட்டுங்கள். இதற்கு பிறகு வாழ்க்கையில் மஹ்ரம் இல்லாத எந்த ஒரு ஆணுடனும் என்னுடைய உறவை நான் வளர்த்துக் கொள்ள மாட்டேன். இதற்கு பிறகு மஹ்ரம் இல்லாத எந்த ஒரு பெண்ணுடனும் எந்த ஒரு உறவையும் வளர்த்துக் கொள்ள மாட்டேன் என்று சொல்லக்கூடிய நிலைப்பாட்டுக்கு நாங்கள் வந்து எங்களுடைய ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றக்கூடிய பழக்கத்தை உருவாக்கிக் கொள்ள அல்லாஹ் நாம் அனைவரும் தொபிக்ஷிவானாக. இதே நிகழ்ச்சியினுடைய தொடர் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரம் இதே நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை சலாம் சொல்லி விடைபெறுகிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கேட்டவைகளை கொண்டு அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருவானாக. வஆஹிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஹ சொல்லலமே.